சபை வழங்கும் வாராந்த ஆன்மீக நிகழ்ச்சி.
நமச்சிவாய வாழ்க நாதந்தாள் வாழ்க, இமை பொழுது மென்னையில் நீங்காதாள் வாழ்க.
முதற்கண் விநாயகருக்கு அஞ்சலி.
திருவாக்கும் செய்தருமம் கைகூட்டும் செங்கல் பெருவாக்கும் பீடும் பெருக்கும் உருவாக்கும் வாடலால் வானோருமானை முகத்தானை காதலால் கூப்புவர் தந்தை.
இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் முதலில் ஆன்மீக தத்துவங்களும் அதன் விளக்கங்களையும் கேட்போம். இன்றைய நற்சிந்தனை: அழுக்கு துணிகளை நல்ல துணிகளோடு சேர்த்து கட்டுவதில்லை. சர்க்கரை என்று எழுதி காட்டினால் இனிப்பை உணர வைக்க முடியுமா? முடியாது. அனுபவத்தால் மட்டுமே உண்மையை உணர முடியும். அனுபவமே நமக்கு நல்ல ஆசிரியராக வழிகாட்டுகின்றது. மற்றவர் மீது காட்டும் அன்பு நம்மை கட்டி போடுகிறது. ஆனால் கடவுளிடம் நாம் வைக்கும் அன்பு கட்டுகளிலிருந்து நம்மை விடுவிக்கின்றது. எல்லா வேதங்களையும் கரைத்து குடித்திருக்கலாம், புத்திசாலித்தனம் நிறைந்தும் இருக்கலாம், ஆனால் மன தூய்மை இல்லாவிட்டால் சிறிதும் பயனில்லை. ஆணவம் நம் கண்களை மறைத்துவிடும். தன்னை சுற்றியுள்ளவர்களின் வாழ்விலும் அதன் தாக்கத்தை ஏற்படுத்தும். யாருக்கும் எந்த நன்மையும் செய்யாதவன் பாவகரமான வாழ்க்கை நடத்துகின்றான். அவனுடைய வாழ்வு மகிழ்ச்சியற்றதாக மாறிவிடும். உலகத்திலேயே விலை உயர்ந்த பொருள் காலம்தான். இதை ஒருவராலும் விலைக்கு வாங்க முடியாது. கல்வி அறிவு மட்டும் ஒருவனுக்கு பயன்படாது. அதனுடன் அனுபவ அறிவும் சேர்ந்தால்தான் கல்வியின் முழு பயனை நாம் அடைய முடியும். தாயை நாடும் குழந்தை போல இறைவனை அன்புடன் நேசிக்க வேண்டும். பிரார்த்தனை என்பது இதயம் கனிந்த வார்த்தைகளாக இருக்க வேண்டும். அன்பு இல்லாத மனிதன் மிருகத்திற்கு சமன். பிறவி பயன் பெற மனதை அன்பால் நிரப்புங்கள். பஜனையும் பூஜையும் வெறும் கடங்களாக சடங்காக இருக்கக்கூடாது. உள்ளமொன்றி ஒருமித்த சிந்தனையுடன் கடவுளை வணங்க வேண்டும். தீயவர்களை தவிர்த்தால் மட்டும் போதாது. நல்லவர்கள் கூடியிருக்கும் சத் சங்கத்தோடு நம்மை இணைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணுக்கு தெரிந்த உலகிற்கே சேவை செய்வதோடு கண்ணுக்கு தெரியாத கடவுளுக்கும் சேவை செய்ய வேண்டும். கடவுளை வணங்காவிட்டால் தண்டிக்க மாட்டார். வணங்கினால் உனக்கு நன்மை கிடைக்கும். எப்படி? ஆற்றில் குளித்தால் நன்மை ஆற்றுக்கல்ல, அதுபோல கடவுளை வணங்கினால் நன்மை கடவுளுக்கல்ல. பல பேர் கூடி கையெழுத்திட்ட விண்ணப்பத்தை அதிகாரிகள் உடனடியாக கவனிப்பர். அதுபோல பல பேர் கூடி பிரார்த்தனை செய்தால் அந்த விண்ணப்பத்தை கடவுள் உடனே கவனிப்பார். கடவுள் உணர்வு இல்லாதவர் எவ்வளவு பெரிய அர்ஜனாக இருந்தாலும் அவன் விலங்காகத்தான் கருதப்படுவான். அறம் என்னும் நீரில் நீராடி வாய்மை என்ற வாசனை திரவியத்தை பூசிக்கொள்ளுங்கள். அப்போது உங்கள் முகம் பேரொளியால் பிரகாசம் பெறும். ஆக்கம் கமதாலய பிரதம குரு வேதாக மாமணி ராஜராஜேஸ்வர குருக்கள் அவர்கள். அடுத்து இன்றைய சைவநீதி நிகழ்ச்சியில் தொடர்வது முருகனின் பக்தி பாடல் ஒன்று.
சொல்லுக்கு முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. தமிழ் தந்த செல்வமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. பழமேது முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா, உந்தன் அருளன்றி உலகிலே பொருளேது முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. அழகென்ற சொல்லுக்கு முருகா. தத்துவமே முருகா, அழகென்ற சொல்லுக்கு முருகா. அருளன்றி உலகிலே பொருளேந்து முருகா, விட்டு முருகா முருகா முருகா.
தொடர்வது நியூசிலாந்து திருமுருகன் ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள். எதிர்வரும் ஜனவரி 17ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 மற்றும் எதிர்வரும் ஜனவரி 31ஆம் தேதி வியாழக்கிழமை மாலை 6:30 ஏகாதசியை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறியத்தருகின்றோம். எதிர்வரும் 19ஆம் தேதி சனிக்கிழமை மாலை 5 பிரதோஷத்தை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெறும் என்பதையும் அடியார்களுக்கு அறிய தருகின்றோம். எதிர்வரும் ஜனவரி 15ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை தைப்பொங்கல். அன்றைய தினம் காலை திருமுருகன் கோவிலில் சூரிய பொங்கல் 6 நடைபெற்று அதனைத் தொடர்ந்து 9 காலை அபிஷேகம் நடைபெற்று விசேட பூஜைகள் நடைபெறும் என்பதை அடியார்களுக்கு அறிவித்திருக்கின்றோம். எனவே அடியார்கள் அனைவரையும் காலை 6 நடைபெறும் சூரிய பொங்கலிலும் மற்றும் அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து இறையரல் பெற்றுமாறு உங்களை பணிவன்போடு கேட்டுக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஜனவரி 16ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு நியூசிலாந்து திருமுருகன் கோவிலில் முருகப்பெருமானுக்கு விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகள் நடைபெற திருவர்கள் கூடுகிறதால் அடியார்கள் அனைவரையும் எதிர்வரும் ஜனவரி 16ஆம் தேதி புதன்கிழமை மாலை 6:30 கார்த்திகையை முன்னிட்டு முருகப்பெருமானுக்கு நடைபெறும் விசேட அபிஷேகம் ஆராதனை பூஜைகளில் கலந்து முருகப்பெருமானின் திருவர்கள் பெற்றுமாறு உங்களை பணிவோடு கேட்டுக் கொள்கின்றோம். ஆக்லாந்து நியூசிலாந்து அருள்மிகு திருமுருகன் தேவஸ்தானம் வருடாந்த மகோத்சவ விஞ்ஞாபனம் 2019. ஆரம்பம் 17/1/2019 வியாழக்கிழமை, பூர்த்தி 30/1/2019 புதன்கிழமை. ஆலம் பிடித்து எம பாசம் சுழற்றி தொடர்ந்து வரும் காலன் தனக்கு ஒரு காலம் அஞ்சேன் கடல் மீதெழுந்த ஆலம் கடித்த பெருமான் குருமாறன் ஆறுமுகவன் வேலும் திருக்கையும் உண்டே நமக்கொரு மெய்த்துணையே. முருகன் அடியார்களே, நியூசிலாந்து நாட்டில் ஒட்டாகு நகரில் வீற்றிருந்து வேண்டுபவர்களுக்கு வேண்டுவனவெல்லாம் தந்தருள் புரியும் திருமுருகப் பெருமான் மகோத்சவம் விளம்பி வருடம் தை மாதம் 17/1/2019 வியாழக்கிழமை மாலை 5:30 பூர்வாங்க கிரியைகள் ஆரம்பமாகி 14 நடைபெற திருவருள் பாலித்துள்ளார். புண்ணிய காலங்களில் மையடியார்கள் யாவரும் சைவ ஆசார சீடர்களாக வருகை தந்து திருமுருகனின் அழகு திருக்கோலங்களை தரிசித்து எல்லா நலன்களும் பெற்று பெருவாழ்வு வாழ்கவென வேண்டுகின்றோம். உற்சவகால விவரங்கள் பூர்வாங்க கிரியைகள் 17/1/2019 வியாழக்கிழமை அன்றைய தினம் நித்திய பூஜை மாலை 5:30 அனுக்ஷை மாலை 6:00 கிராமசாந்தி மாலை 6:30 வாசுசாந்தி இரவு 7:30 மிருத்சக்கிரகணம் இரவு 8:00 தொடர்ந்து மகாபிரசாதம் வழங்கப்படும். அடுத்த நாள் 18/1/2019 வெள்ளிக்கிழமை கொடியேற்றம் காலை 6:30 அபிஷேகம் அதனைத் தொடர்ந்து 7:30 நித்திய பூஜை அதனைத் தொடர்ந்து 8:00 கொடிபட பூஜை அதனைத் தொடர்ந்து 8:30 கணபதி தாளம் மற்றும் தொடர்ந்து 9:00 வசந்த மண்டப பூஜை நடைபெற்று கொடியேற்றம் காலை 10:00 நடைபெற்று அன்னதானம் மதியம் 12:00 வழங்கப்படும். அன்றைய தினம் அபிஷேகம் மாலை 5:30 நித்திய பூஜை மாலை 6:30 ஸ்தம்ப பூஜை இரவு 7:00 நடைபெற்று வசந்த மண்டப பூஜை இரவு 7:45 நடைபெற்று சுவாமி வீதி விளம்பறுதல் இரவு 8:00 நடைபெறும். தொடர்ந்து மகாபிரசாதம் வழங்கப்படும். எதிர்வரும் 19/1/2019 சனிக்கிழமை முதல் 24/1/2019 வியாழக்கிழமை வரை அபிஷேகம் காலை 6:30 நித்திய பூஜை காலை 9:30 ஸ்தம்ப பூஜை பகல் 10:00 வசந்த மண்டப பூஜை பகல் 10:30 மணிக்கு, தொடர்ந்து உள்வீதி உற்சவம், அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும். இந்த காலங்களில் மாலை 5:30 மணிக்கு அபிஷேகம், நித்திய பூஜை மாலை 6:30 மணிக்கு நடைபெற்று, ஸ்தம்ப பூஜை 7:00 மணிக்கு நடைபெற்று, வசந்த மண்டப பூஜை 7:45 மணிக்கு நடைபெற்று, தொடர்ந்து உள்வீதி உற்சவம், அதனைத் தொடர்ந்து பிரசாதம் வழங்கப்படும். மாம்பழத் திருவிழா எதிர்வரும் 22/1/2019 செவ்வாய்க்கிழமை 8:00 மணிக்கு, தைப்பூச காவடி திருவிழா 21/1/2019 திங்கட்கிழமை, சப்பரத் திருவிழா 25/1/2019 வெள்ளிக்கிழமை மாலை 7:00 மணிக்கு நடைபெறும். அபிஷேகம் மாலை 5:00 மணிக்கு, நித்திய பூஜை மாலை 6:00 மணிக்கு, ஸ்தம்ப பூஜை மாலை 6:30 மணிக்கு நடைபெறும். இந்த நாட்களில் ரத்தோற்சவம் எதிர்வரும் 26/1/2019 சனிக்கிழமை, அன்றைய தினம் அபிஷேகம் காலை 6:30 மணிக்கு நடைபெற்று, நித்திய பூஜை காலை 7:30 மணிக்கு, ஸ்தம்ப பூஜை காலை 8:00 மணிக்கு நடைபெற்று, வசந்த மண்டப பூஜை 8:45 மணிக்கு நடைபெற்று, ரத்தோற்சவம் பகல் 10:00 மணிக்கு நடைபெறும். அடுத்த நாள் 27/1/2019 ஞாயிற்றுக்கிழமை தீர்த்தோற்சவம், அன்றைய தினம் அபிஷேகம் காலை 6:00 மணிக்கு, நித்திய பூஜை காலை 7:00 மணிக்கு, சூர்ணோற்சவம் காலை 7:30 மணிக்கு, ஸ்தம்ப பூஜை காலை 8:00 மணிக்கு நடைபெற்று, வசந்த மண்டப பூஜை காலை 8:45 மணிக்கு நடைபெற்று, தீர்த்தோற்சவம் பகல் 9:00 மணிக்கு நடைபெறும். அன்றைய தினம் நித்திய பூஜை மாலை 5:30 மணிக்கு நடைபெற்று, வசந்த மண்டப பூஜை மாலை 6:00 மணிக்கு நடைபெற்று, கொடியிறக்கம் 7:00 மணிக்கு நடைபெறும். அடுத்த நாள் 28/1/2019 திங்கட்கிழமை பூங்காவன திருவிழா, அன்றைய தினம் நித்திய பூஜை மாலை 6:30 மணிக்கு நடைபெற்று, பூங்காவனத்தில் விசேட பூஜை 7:00 மணிக்கு நடைபெறும். அடுத்த நாள் 29/1/2019 செவ்வாய்க்கிழமை பைரவர் விசேட அபிஷேகம் மாலை 6:00 மணிக்கு நடைபெற்று, நித்திய பூஜை 7:00 மணிக்கு நடைபெற்று, பைரவர் விசேட பூஜை மடை 7:30 மணிக்கு நடைபெறும். அடுத்த நாள் 30/1/2019 புதன்கிழமை பிராய்ச்சித்த அபிஷேகம் பகல் 9:00 மணிக்கு நடைபெற்று, விசேட பூஜை பகல் 10:00 மணிக்கு நடைபெறும். ஆகவே அடியார்கள் அனைவரும் உற்சவ காலங்களில் பால், இளநீர், பூமாலைகள், மலர்கள் வழங்கி திருமுருகன் திருவருள் பெற உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். இன்பமே சூழ்க, எல்லோரும் வாழ்க. இப்படிக்கு ஆலய குருமார்களும் திருமுருகன் திருச்சபையினர்களும் உபயகாரர்களும். ஆலய நித்திய விசேட பூஜைகள் பற்றிய அறிவித்தல்கள் கேட்டீர்கள். அடியார்களே, இன்றைய சைவநிதி நிகழ்ச்சியில் அடுத்து இந்துக்களுக்கு தேவையான சில விளக்கங்கள். கடந்த வார தொடர்ச்சி. ஆலயம் என்றதும் அதன் ராஜகோபுரம்தான் நமது மனக்கண் முன் தோன்றுகின்றது. இதன் மரபெயர் ஸ்தூலலிங்கம். நெடுந்தூரத்து கப்பால் இருந்தும் காணக்கூடிய இக்கோபுரம் சூழலில் உள்ளோருக்கு இறைவன் நினைவை சதா ஞாபகப்படுத்திக் கொண்டே இருக்கும். தவறுகள் செய்யும்போது அவர்களை தயங்க வைக்கும். அது எட்ட இருந்து அருள் புரியும் ஒரு தெய்வ சொரூபம். ஆலயத்தில் அமைந்த மற்ற கோபுரங்களை விட ராஜகோபுரம் மிக உயர்ந்ததாக அமைந்திருக்கும். அதன் அமைப்பில் தேவர்கள், முனிவர்கள், மனிதர், விலங்குகள், பறவைகள், விருட்சங்கள் ஆகியவற்றின் வடிவங்களை காணலாம். இவை பிரபஞ்சத்தின் பிரதிபலிப்பு என்று கூறலாம். கூர்ந்து நோக்கும்போது இந்த சிற்பங்கள் இயற்கையில் உள்ள நாகரிகம், அநாகரிகமாகிய இரண்டையுமே சுட்டி நிற்கின்றன. ராஜகோபுரத்தின் அமைப்பில் உள்ள வாயில்கள் 3, 5, 7, 9, 11 ஆக அமைந்து ஒவ்வொரு தத்துவத்தை விளக்கி நிற்கின்றது. 3 வாயில்கள் 3 வகை அவஸ்தைகளையும், ஜாக்கிரத, சொப்பன, சுரப்தி, 5 வாயில்கள் 5 பொறிகளையும், 7 வாயில்கள் இவற்றோடு மனம், புத்தி இரண்டையும் சேர்த்து குறிக்கின்றன. 9 வாயில்கள் இவற்றோடு சித்தம், அகங்காரம் ஆகியவற்றையும் சேர்த்து அமைகின்றன. சுருங்கச் சொல்லின் கோபுரத்தின் வாயில்கள் தத்துவங்களின் சின்னங்களாக அமைகின்றன. இத்தனை வாயில் அமைந்தும் தரைமட்டத்திலே உள்ள வாயில்தான் அடியார்கள் ஆலயத்துள் பிரவேசிக்க உதவுகின்றது. இதன் மூலம் நாம் விளங்கிக் கொள்ளக்கூடிய உண்மை ஒன்றுள்ளது. புறக்காரணங்கள் அகக்காரணங்கள் எம்மிடமிருந்தும் மனம் என்னும் கரணம் ஒன்றேதான் இறைவனை நாட எமக்கு பயன்படுகின்றது. ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே காட்சி தருவது பலிபீடம். பலிபீடம் தனது பெயருக்கேற்ப நாம் வணங்கும் போது அந்த இடத்திலேயே எமது கீழான எண்ணங்களை பலியிட்டு உயர்ந்த எண்ணங்களை மனதில் கொண்டு வழிபட வேண்டும் என்பதை உணர்த்தி நிற்கின்றது. அடுத்திருக்கும் துவஜ தம்பம் உள்முகமாக திரும்பியபடி அமைந்த வண்ணம் நாம் உட்பிரகாரத்தை வலம் வரும்போது உள்ளிருக்கும் மூலவர் எமது வலது பக்கம் இருக்க வலம் வர வேண்டும் என்பதை காட்டி நிற்கின்றது. அடுத்திருக்கும் தெய்வத்துக்குரிய வாகனம் தெய்வத்தையே பார்த்த வண்ணம் அமைந்திருக்கும். அது ஜீவாத்மாவை குறித்து நின்று ஈசனை அடைவதே ஆன்மாவின் குறிக்கோள் என்பதை உணர்த்தி நிற்கின்றது. சிவனுக்கு இடவமும் அம்பிகைக்கு சிங்கமும் பரந்தாமனுக்கு கருடனும் விநாயகருக்கு மூஷிகமும் முருகனுக்கு மயிலும் வைரவருக்கு நாயும் வாகனங்களாக அமைந்துள்ளன. அடுத்து கற்பக்கிரகத்துள் ஒளிக்கோ காற்றுக்கோ வழிசமைக்க ஆகம விதிகள் இடந்தருவதில்லை. திரை விலகி மணியோசையின் பின்னணியில் கற்பூர ஆராதனையின் வெளிச்சத்தில் தெய்வ விக்கிரகத்தை காணும்போது தெய்வத்தையே தரிசிப்பதாக ஒரு உணர்வு ஏற்படுகின்றது. அபிஷேகம், அலங்காரம், பூஜை, தீபாராதனை, நிவேதனம், ஸ்தோத்திரம் என்னும் போது நிவேதனத்துக்கு ஒரு தனிச்சிறப்புண்டு. குழந்தை, பெரியோர், குரு, நோயாளி என்போரை காணச் செல்லும் போது வெறுங்கையோடு செல்லக்கூடாது என்ற மரபுக்கிணங்க, ஆலயத்துக்கு செல்லும் போதும் பால், பழம், மலர் மாலை, தேங்காய், வெற்றிலை, பாக்கு, கற்பூரம் என ஏதாவது எடுத்துச் செல்வது வழக்கம். குழந்தைகளுடன் நாம் இலகுவாக பழக்கம் ஏற்படுத்த வேண்டுமாயின் அவர்களுக்கு நல்ல இனிப்புப் பொருளை கொடுத்து அவர்களை மகிழ்வித்து எங்கள் பால் அவர்களுக்கு ஈர்ப்பு ஏற்படச் செய்ய வேண்டும். அதேபோல இறைவனுக்கு நல்ல இனிப்புப் பொருட்களை எடுத்துச் செல்வதில் அடியார்க்கு ஒரு நல்ல பயன் இருக்கத்தான் செய்கின்றது. அதேபோன்று சாதாரண உணவு பதார்த்தத்துக்கு தெய்வத்துக்கும் படைத்த உணவுக்கும் மிகப்பெரிய வேறுபாடுண்டு. முன்னேயது உணவு, பின்னேயது தேவபிரசாதம். அதனை உண்ணும் போதும் சிறப்பு, மற்றொருடன் பங்கிட்டு உண்ணும் போது மேலும் சிறப்பு உண்டாகின்றது. எனவே பண வசதியுடையோர் அன்னதானம் என்ற முறையில் இறைவனுக்கு நிவேதித்து பின் பெருந்தொகையானோரின் பசியை ஆற்றும் செயல் மிக சிறப்பானது ஒன்றாகும். ஒரு கோயிலின் தத்துவத்தை விளக்கிக் கொள்ள வேண்டுமேயானால் கோயில் என்று அழைக்கப்படும் சிதம்பர ஸ்தலத்தை நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இப்புனித தலத்திலே ஆடல் அழகான நடராஜமூர்த்தி நான்கு ஸ்தம்பங்களுடைய ஒரு கோல மண்டபத்தில் எழுந்தருளியிருக்கின்றார். அந்நான்கு ஸ்தம்பங்களும் நான்கு வேதங்களின் சின்னமாகும். அதற்கு முன் அமைந்துள்ள மண்டபத்தில் அமைந்துள்ள ஆறு தூண்கள் ஆறு சாஸ்திரங்களையும் சித்தரித்து நிற்கின்றன. அதற்கடுத்து வெளியே உள்ள மண்டபத்தின் 18 தூண்கள் 18 புராணங்களை குறிக்கின்றன. நடராஜா மூர்த்தியின் அருகே ஏறிச் செல்வதற்கு அமைந்து 5 படிகளும் 5 எழுத்தை அதாவது பஞ்சாட்சர மந்திரத்தை சுட்டி நிற்கின்றன. பெருமானின் இடப்புறத்தே சிவகாமி அம்மையார் எழுந்தருளியுள்ளார். வலப்புறத்தே சிதம்பர ரகசியம் அமைந்துள்ளது. பூசை வகைகளில் மானச பூசை, பாகிய பூசை என்பன விளங்கப்பட வேண்டியவை. பூசை என்பது பேராற்றல் படைத்துள்ள ஒன்றை நெருங்குவதற்கு ஒரு முயற்சி. கடவுளை வணங்கவும் போற்றவும் வளர்த்தவும் முயலும் போது உள்ளத்தில் எழும் உவகை வணக்கமாக வடிவெடுக்கின்றது. இறைவனை சரணடைதலும் ஒரு பூசையேதான். இந்நல்ல முயற்சிகளால் இறையோடு 2.5 கலக்கும் நிலையில் பூசை பரிபூரண நிலையே அடைகின்றது. உள்ளத்தை பண்படுத்த மானச பூசை என்னும் பூசை பயனளிக்கும். மனசை வழிப்படுத்தி எல்லோரும் இன்புற்றிருக்க வேண்டுமென்று மனதார வேண்டுவதே கடவுள் வழிபாட்டின் முதற்படி என்று சொல்லப்பட்டுள்ளது. இதய தாமரையில் இறையை இருத்தி முழு மனதோடு இறையை வளர்த்தி வழிபடும் போது இறைவன் அன்பால் அபிஷேகிக்கப்படுகின்றார். ஆத்ம சாதகனின் அறிவு மானச பூஜையில் தீவிரமாக ஒளிவிடுகின்றது. அன்பு, அமைதி, பணிவு போன்ற சீரிய எண்ணங்கள் மானச பூசையில் ஈசனுக்கு மலர்களாக அர்ச்சிக்கப்படுகின்றன. சாதகன் தனது பற்றற்ற தன்மையை இந்த பூசையின் போது இறைக்கு நிவேதனமாக்குகின்றான். இந்த வகையில் பாவனையால் எவ்வளவுக்கெவ்வளவு வலுவு தெளிவுபடுகின்றதோ அத்தோடு மானச பூசை நிறைவு பெறுகின்றது. இந்த வகையில் உள்ளத்தில் உரைகின்ற இறைவனை போற்றி வழிபட உபாயமாய் உள்ளது மானச பூசை. வழிபாடுகளுள் மானச பூசையே மேலானது. ஆனால் இப்பூசையை பூரணமாக செய்வது இலகுவானதல்ல. மானச பூசைக்கு உதாரணமாக பூசலார் நாயனாருடைய வரலாற்றில் நடந்த சம்பவத்தை குறிப்பிடலாம். இறை வழிபாடு என்பது ஒருவனால் தானாக செய்யப்பட வேண்டிய ஒன்றாகும். ஒருவருக்காக மற்றவர் இதனை செய்தலாகாது, பயன் தராது, பொருத்தமும் அல்ல. மானச பூசை செய்தாலும் அது மனதில் நன்றாய் படிதற் பொருட்டு திரும்பவும் ஒருமுறை பாகியத்தில் பக்தன் அதை செய்கின்றான். சித்தமிசை குடிகொண்டுள்ள தெய்வம் தன் எதிரே இருக்கும் விக்கிரகத்தில் அல்லது படத்தில் ஆவிர் பவிக்கும்படி வேண்டுகின்றான். இந்த நிலையில் அவன் கண் விழித்து பார்க்கும்போது முன்னிலையில் உள்ள திருவுருவம் தெய்வத்தன்மையுடன் திகழ்கின்றது. தான் சேகரித்து வைத்துள்ள மஞ்சள் நீர், சந்தனம், புஷ்பம் முதலியவைகள் பயன்படுகின்றன. பக்தியுடன் பாத்தியம் வார்க்கப்படுகின்றது. சந்தனம், புஷ்பம், வில்வம், துளசி, அருகு, அட்சதை முதலியவைகளில் ஏதேனும் ஐந்து திரவியங்கள் அடங்கப்பெற்ற அர்க்கியம் படைக்கப்படுகின்றது. பின்பு மனதுக்கு உகந்தபடி அபிஷேகம், அலங்காரம், தூபதீபம், நைவேத்தியம், ஆசமனம், அர்ச்சனை, ஸ்தோத்திரம் முதலியவைகளால் பாகிய பூசை முற்றுப்பெறுகின்றது. பாகிய பூசையில் கையாளப்படும் சடங்குகளெல்லாம் ஆத்ம சாதனத்தின் பல்வேறு இயல்புகளை விளக்குவைகளாய் அமைந்துள்ளன. கடவுளுக்கு இவைகளெல்லாம் தேவையா என கேள்வியில இடமில்லை. ஏனெனில் இவை யாவும் சாதகனுக்கு பயன்படுகின்றன. அவன் ஈசனை நோக்கி செல்வதற்கு பயன்படுபவைகளாய் அமைந்தவைகள். இவைகள் உயிர்களை இறைவன் மாற்றிட்டுக் கொண்டு போதலை இயற்கையின் தொழில். ஆதலால் இயற்கையை கடவுள் வழிபாட்டுக்கு உபயோகிப்பதே மனிதன் அதை கொண்டு செய்யும் அருங்காரியமாகும். இயற்கையை கையாளும் விதத்துக்கு ஏற்ப மனிதன் பெருமை அல்லது சிறுமை அடைகின்றான். அற்ப ஆசைகளை பூர்த்தி செய்தற் பொருட்டு அதை உபயோகிக்கும் ஒருவன் அற்பத்தன்மை அடைகின்றான். ஈஸ்வர ஆராதனை போன்ற மேலான காரியத்துக்கு உலகப் பொருட்களை உபயோகிப்பவன் ஈஸ்வர அனுகிரகத்தை பெறுகின்றான். மூர்த்தியின் மூலம் பாகிய பூசையை முடித்த பிறகு சாதகன் இறைவனமிருந்து மன்னிப்பு கேட்கின்றான். ஈஸ்வர தத்துவம் தனக்கு பரிபூர்ணமாக விளங்கவில்லை என்றும் தன் அறிவுக்கு எட்டியவாறே தான் ஆராதனை செய்தான் என்றும் அத்தகைய ஆராதனையில் உள்ள குற்றங்குறைகளை மன்னிக்க வேண்டுமென்றும் சாதகன் வேண்டுகின்றான். மூர்த்தி அல்லது விக்கிரகத்தில் ஆவிர் பவித்துள்ள இறைவன் மீண்டும் தன் உள்ளத்தில் எழுந்தருள வேண்டுமென்று இறுதியாக அவன் பிரார்த்திக்கின்றான். அத்துடன் பாகிய பூசை முற்றுப்பெறுகின்றன. அடியார்களே, அடுத்த வாரம் ஆலயத்தில் செய்யத்தகாதவைகள் என்னவென்று பார்ப்போம். சைவநிதி நிகழ்ச்சிகள் யாவும் நிறைவேறுகின்றன. நன்றி, வணக்கம்.